പ്രസ്താവിക്കുകയും കണ്ടത് സാക്ഷീകരിക്കുകയും ചെയ്യുന്നു. ഞങ്ങളുടെ സാക്ഷ്യം നിങ്ങൾ കൈക്കൊള്ളുന്നില്ലതാണ്. ഭൂമിയിലുള്ളത് നിങ്ങളോട് പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നില്ലെങ്കിൽ സ്വർഗത്തിലുള്ളത് നിങ്ങളോട് പറഞ്ഞാൽ എങ്ങനെ വിശ്വസിക്കും? സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നവനായി സ്വർഗത്തിലിരിക്കുന്നവനായി മനുഷ്യപുത്രനല്ലാതെ ആരും സ്വർഗത്തിൽ കയറിയിട്ടില്ല.
ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இன்னொரு மகிழ்ச்சியான மாலை நேரத்தில் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தண்டையிலே வந்து நாங்கள் நிற்கும்படியாய் கர்த்தாவே, நீர் தந்திருக்க இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு தருகிற சாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வேத வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் துணை கேட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம். அன்பானவர்களே, இந்த லெந்து காலங்களில் நம்முடைய தொடர் தியானத்திற்கு என்று சொல்லி நம்ம தொடர்ச்சியாக அநேக காரியங்களை சிந்தித்து வருகிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் ஒரு பெரிய ரட்சிப்பின் பணியை உலகத்தில் அவர் ஏற்படுத்தினார். அந்த மாபெரும் ரட்சிப்பின் பணியை அவர் இயற்றுவதற்கு அநேகர் அவரோடு கூட இணைந்திருந்தார்கள். ஒருவேளை அந்த வரிசையில் இயேசுவின் தாய் அவரை பெற்றெடுக்கும்படியாய் அங்கே அந்த கிருபையை அவள் அனுபவித்தாள். அதே போல் இயேசுவின் தகப்பனாக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பு அங்கே இயேசுவை வளர்க்கின்ற பணியில், அல்லது இயேசுவை சரியான சூழ்நிலையில் அவர் வழி நடத்தின பணியில் தன்னை இணைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை உலகத்திற்கு காண்பிக்கிறவனாக, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி மக்களுக்கு அவன் அறிமுகப்படுத்துகிறவனாக இருந்ததை நாம் சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அந்த வரிசையில் நாம் தொடர்ச்சியாக சிந்திக்கும் பொழுது, இந்த நாளில் நம்ம அங்கே நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற அங்கே ரூலர், அங்கே பரிசேயர்களின் அதிபதியாக இருக்கிற, இஸ்ரவேலின் ஆசிரியராக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்த ஒரு மனிதன் எப்படி ஆண்டவருடைய ரட்சிப்பின் பணியில் தன்னை இணைத்திருந்தான் என்பதை தான் நாம் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு மெடிடேட் அப்பான் த லைஃப் ஆஃப் நிக்கோடேமஸ். அவன் எப்படி அவன் வாழ்ந்தான், அவனுடைய வாழ்வின் மூலமாக என்னென்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக நேரங்களில் நாம் நிக்கோதேமுவை குறித்து நம்ம சிந்திப்பதுண்டு. வேதத்தில் நிக்கோதேமுவை குறித்து யோவான் எழுதிய நற்செய்தி நூலை தவிர வேறு எங்கும் அவருடைய வாழ்க்கையை குறித்த ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்படவில்லை. மாத்திரமல்ல, அங்கே அவர் ஒரு பெரிய அதிகாரியாக, அங்கே ஒரு ஆசிரியராக அங்கே இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள முடியும். பெரிய மாணவர்களே, அப்போ இந்த வேத பகுதியில் யோவான் 3வது அதிகாரத்தில் வரும் பொழுது, ராத்திரி நேரத்தில் அவர் இயேசுவண்டை வருகிறார், இயேசுவோடு கூட அவர் சில கேள்விகளை கேட்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ சுருக்கமாக சொல்ல போகிறோம் என்று சொன்னால், அவர் ஒரு பரிசேயன் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நாட்களில் பரிசேயன் என்று சொல்லப்படுகிற மனிதன் வேத பிரமாணங்களை தெளிவாக கற்றுத்தேர்ந்தவன், எந்தெந்த வேத பிரமாணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேத பிரமாணங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் தான் ஒரு பரிசேயன். சாதாரணமாக எல்லாரும் பரிசேயர்களாக இருக்க முடியாது. அதற்கு என்று சொல்லி சில விசேஷித்த தகுதிகள் அவசியம். அப்போ அவர்கள் எல்லா கட்டளைகளையும் அறிந்தவர்களாக யூத பாரம்பரியத்தில் மிகவும் சிறப்பான ஒரு இடத்தில் இருந்தார்கள். மாத்திரமல்ல அவர் ஒரு சனெட்ரின் என்று சொல்லப்படுகிற மக்கள் நீதிமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே 72 பெயர் கொண்ட ஒரு நீதிமன்றம் இருக்கும். அந்த சனெட்ரின் என்று சொல்லப்படுகிற அந்த நீதிமன்றத்தில் மக்கள் சார்பாக அங்கே தவறு செய்த மனிதனுக்கு அவர்கள் நீதி சொல்லுகிறவராக ஒரு மனிதனாக காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அவர் பிறந்த ஆண்டை குறித்து சொல்லும் பொழுது அவர் முதல் வருடம் இயேசு பிறப்பதற்கு முன் அவர் பிறந்திருப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவருடைய மரணம் பாலஸ்தீனத்தில் அவர் மரித்து போனார். பிரியமானவர்களே, அவர் இயேசுவை ராத்திரி நேரத்தில் வந்து சந்தித்தார். அதைதான் யோவான் 3வது அதிகாரம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் விதமாக ஆரம்பிக்கிறது. அவர் இயேசுவை பார்ப்பதற்கு ராஷ்காலத்தில் அங்கே இயேசுவை தேடி வந்தார் என்று பார்க்கிறோம். 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை ரபி என்று அவன் அழைக்கிறான். இது எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவன் ஒரு ஆசிரியராக யூத பாரம்பரியத்தை கற்றவனாக இருந்ததினால் இயேசுவையும் இயேசுவானவருடைய உபதேசங்களையும் அவன் தீர்க்கமாக அவன் கண்டதினாலே இயேசுவையும் கூட ரபி என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவின் உபதேசங்களும் இயேசுவின் அற்புதங்களும் இயேசு செய்கிற காரியங்களும் வித்தியாசத்தன்மையை அவன் உணர்ந்தவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3 இடத்தில் மாத்திரமே அவனுடைய பெயர் வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 3 இடத்திலும் அவனுடைய இன்வால்மெண்ட், அவன் எதை தன்னை அந்த கிறிஸ்துவோடு கூட இணைத்திருந்தான் என்பதை தான் நாம் இங்கே சிந்திக்க போகிறோம். முதல் இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் ராக்காலத்தில் இயேசுவை சந்திக்கும்படியாக வருகிறான். அப்படி சந்திக்கும்படியாக வருகிற சூழ்நிலையை மத்தேயு 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 2வதாக அவன் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது இயேசுவை குற்றம் சுமத்தும்படியாக அங்கே மக்கள் அங்கே திட்டமிடுகிறார்கள். அப்பொழுது அவன் இயேசுவின் பக்கமாக, நீங்கள் அவரை நியாயம் தீர்ப்பதற்கு முன்னதாக கொஞ்சம் அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே யோவான் 7வது அதிகாரத்தில் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் 7வது அதிகாரத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. கடைசியாக நம்ம பார்க்கும்போது இயேசுவை சிலுவையில் அறையப்படும் அந்த நேரம் வந்த பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் இயேசுவானவர் பிடிபட்ட நேரம் முதல் இயேசுவானவரை அடக்கம் பண்ணும் நேரம் வரையில் இயேசுவுக்கு அருகில் அவன் நின்று கொண்டிருந்தான். அந்த வேத வசனம் விதமாக சொல்லுகிறது. அதை யோவான் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிக்கோதேமுவை குறித்து நான் சொன்னேன். அவன் ஒரு நல்ல யூதர்களுக்குரிய ஒரு லீடராக, அதிகாரியாக இருந்தான். மாத்திரமல்ல அவன் ஒரு நல்ல பரிசேயனாக இருந்தான். பிரியமானவர்களே, அவன் இயேசுவை ராக்காலத்தில் சென்று சந்தித்தான். ஒருவேளை ஒரு பக்கம் மக்களை குறித்த பயம் அவனிடத்தில் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அவனை மக்கள் ஒரு உயர்ந்த நிலையில் ஏற்றுக்கொண்டதினால் அவன் இயேசுவை சந்திப்பதற்கு பகல் நேரத்தில் போகும்போது யாராவது பார்த்து விடுவார்கள் என்று சொன்னால் ஒருவேளை தன்னுடைய மதிப்பு மரியாதை குறைந்துவிடக்கூடும் என்பதனால் ராக்காலத்தில் அவரை சந்திக்கிறான். இன்னொரு பக்கம் அவன் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு காரணம், ஒருவேளை ஹி வாஸ் அஷேம், அவனுக்கு ஒரு வெட்கமும் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்ததினால் ஒரு சாதாரண நிலையில் இயேசுவை அவனால் சந்திக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், சமுதாயத்தில் அவன் நல்ல உயர்ந்த பொறுப்பில் இருந்ததினால் அவன் தன்னை தாழ்த்தி கொள்ள அங்கே முடியாமல் ராக்காலத்தில் இயேசுவை சந்திக்கும்படியாய் அவன் வருகிறான். மாத்திரமல்ல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அநேக மக்களை அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் அண்டை கொண்டு வருகிறவனாக மாறினான். முதல்ல அவன் ஆண்டவரை விட்டு அநேக மக்கள் தூரம் போகிறதில் அவனுடைய பங்களிப்பு இருந்தது. ஆனால் இந்த இடத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகரை கிறிஸ்துவண்டை அவன் கொண்டு வருகிறவனாக அவன் மாறினான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட அதிகார வர்க்கம் என்று பார்க்கும்போது சிலர் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது அவர்கள் இயேசுவை சந்திப்பதற்கு பயப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், சமுதாயம் என்று சொல்லும், மற்றவர்கள் என்று சொல்லுவார்கள் என்கிற ஒரு பயத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம நிக்கோதேமு குறித்து நம்ம சொல்லும் பொழுது நிக்கோதேமுனுடைய வாழ்க்கையில அவனுடைய பங்களிப்பை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வெளியரங்கமாக அவன் ஒரு உலக மக்களால் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவனுடைய உள்ளான மனிதன் ஒரு குறைவுள்ள மனிதனாகவே இருந்தான். ஒருவேளை அநேகருக்கு அவன் முன்மாதிரியாக அநேக காரியங்களை கற்று தேறினவனாக மற்ற மக்களுக்கு முன்பாக தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்தாலும் உள்ளான உள்ளத்தில் அவன் ஒரு குறை உள்ளவனாக இருந்தான். ஏனென்று சொன்னால், அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவனுடைய ஏக்கமும் அவனுடைய வாழ்க்கையில மேசியாவை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கவனம் அவன் உடையவனாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழும் சமுதாயத்தில் நம்ம வெளியரங்கமாக எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நாம் அவரை இன்னும் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் நாம் எவ்வளவு படித்தாலும், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எவ்வளவு காலங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டாலும் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் உண்டு என்பதற்கு நல்ல உதாரணமாக நிக்கோதேமுவை நாம் எடுத்துக் கொள்ளலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு பரிசேயனாக அங்கே ஒரு ஆசானாக எல்லாம் தெரிந்தனாக இருந்தும் அவன் இயேசுவண்டை வருகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் நிக்கோதேமுவுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிக்கோதேமுவோடு கூட நின்று விடாமல் அவன் தன் வாழும் சக மக்களுக்கு அதை அவன் என்ன செய்கிறான் என்று சொல்ல கற்றுக் கொடுக்கிறான். இன்றைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நமக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், யோவானுடைய மூன்றாவது அதிகாரத்தின் அடிச்சுவடுகளில் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், யோவான் மூன்றாவது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். போதும் பிரியமானவர்களே, முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், நிக்கோதேமு இடத்துல காணப்பட்ட ஒரு தனித்தன்மை என்னவென்று சொன்னால், அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவனாக இருந்தான். இஸ் எ என்க்வயரர். எப்படி இயேசுவை அண்டை வந்து அவன் ஆண்டவரிடத்தில் காணப்பட்ட தனித்தன்மைகளை கேட்டு அறிகிறவனாக இருந்தான். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். படிக்கும் காலம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் இன்னும் அதிகம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நிக்கோதேமு காரியங்களை ஆராய்ந்து விசாரிக்கிறவனாக அவன் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவனிடத்தில் அவன் ஒரு பரிசேயனாக இருக்கிறான். அவன் யூத பாரம்பரியத்தை கற்று தெரிந்தவனாக இருந்தான். அவனிடத்தில் சகல ஞானமும் தீர்க்கமான காரியங்களை பகுத்தறியும் தன்மை இருந்தது. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்தான். இருந்தாலும் கூட அவன் இயேசுவை பார்த்தவுடன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் காரியம் நாம் அங்கே நிக்கோதேமுவின் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இயேசுவை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள விரும்பின ஒரு மனிதராக இருந்தான். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை என்க்வயர் பண்ணுவது வந்து தவறு அல்ல. அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம், அநேகரிடத்துல நாம் அநேக காரியங்களை கேட்க விரும்புகிறோம். எனக்கு இந்த காரியம் தெரியாது, எனக்கு இந்த காரியத்தை குறித்து கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை ஆராய்ந்து அறிவது என்பது இயற்கையானது. பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்ம கேட்கிறோம், ஒரு ஒரு நேரத்தை நம்ம கேட்கிறோம், இது என்ன என்று விசாரிக்கிறோம், ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறோம், எப்போது இது நடக்கும் என்று கேட்கிறோம், எப்படி நடக்கும் என்று நாம் அநேக நேரங்களில் நம்முடைய தேடுதலுக்கு அநேக வார்த்தைகளை வைக்கிறோம். வாட், வேர், வை, ஹவ், வென், இவைகள் எல்லாம் இட்ஸ் அ வேர்ட்ஸ் ஆஃப் என்கொயரி. ஒரு காரியத்தை இன்னும் ஆழமான நிலைக்கு நாம் கொண்டு செல்கிறதா இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் பிரியமானவர்களே, அது இன்னும் ஆழமாக போவதற்கு கேள்விகள் அவசியமாக இருக்கிறது. ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்தும் போது மாணவரிடத்தில் திரும்ப திரும்ப கேட்பார், ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? காரணம் என்ன? அந்த கேள்விகள் புரிந்து கொள்ளுதலின் முதல் நிலையிலிருந்து ஆழமான நிலைக்கு அது கொண்டு செல்கிறது. எந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதில் கேள்விகளோடு கூட ஆரம்பிக்கும் போது புரிந்து கொள்ளுதல் ஆழமாக போகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நிக்கோதேமினுடைய அந்த கேள்விகள் அல்லது நிக்கோதேமினுடைய ஒரு ஆராய்ந்து அறிகிற தன்மை மிக மிக இயற்கையானதாக இருந்தது. அது எந்த ஒளிவு மறைவும் இல்லை. இயேசுவை அவன் எப்படியாவது குற்றம் சுமத்தலாம் அல்லது இயேசுவிடத்தில் ஏதாவது காரியத்தை குறை கண்டுபிடிக்கலாம் என்று அல்ல, மாறாக இயேசுவிடம் இருக்கிற தனித்தன்மையை ஏன் நான் அறிந்து கொள்ளக்கூடாது? நான் ஒருவேளை ஆசாரியனாக நல்ல அதாவது பாரம்பரியங்களை சட்டதிட்டங்களை அறிந்தவனாக இருந்தாலும் ஒருவேளை இயேசுவிடத்தில் அவன் காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்பினான். அவனிடத்தில் ரெண்டு கேள்வி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். பாருங்க அந்த கேள்வி, பாருங்க ஆண்டவரிடத்தில் வந்து சொல்றான், நீர் தேவனிடத்தில் வந்தவர் என்று அறிவேன், நீ செய்கிற விசேஷமான காரியம். இயேசு உடனடியாக அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா நீ பெரிய ஆளு, நீ சொன்னதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. இயேசு சுருக்கமாக அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். உடனே அவனுக்குள்ளாக ஒரு பெரிய தடுமாற்றம், அவனுக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம், அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஏக்கம். உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், நான்காவது வசனத்தை வாசியுங்கள், அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவனுடைய கேள்வியில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. அவன் கேட்கிற ஆண்டவரே, ஒரு மனிதன் முதிர் வயதாக இருக்கும் பொழுது அவன் எப்படி பிறப்பான்? நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே, அப்ப அந்த அனுபவம் இல்லாதவனாக நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டேனே, ஒருவேளை நீர் கொண்டு வந்திருக்கிற உபதேசத்தை நான் அறியாமல் இருக்கிறேனே, எனக்கு சட்டதிட்டங்கள் தெரியும், நான் பழைய ஏற்பாட்டினுடைய ஆகமங்களை அறிந்தவன், ஆனாலும் நீர் சொல்லுகிறீரே மறுபடியும் பிறக்க வேண்டும், அதை நான் அறியாமல் இருக்கிறேன். அவருடைய கேள்வியை பாருங்கள், மிக மிக இயற்கையான ஒரு கேள்வி அவன் சொல்லுகிறான். How can a man born when he is old? ஒரு வயது முதிர்ந்த நிலையில் அவன் எப்படி பிறப்பான்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் அந்த கேள்வியை கேட்கும் போது அவனுடைய சிந்தனை எல்லாமே சரீர பிரகாரமாக உள்ள நிலையில் நின்று கொண்டிருக்கிறான். இயேசுவானவர் ஆவிக்குரிய நிலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிசிக்கல் ரியலம், ஸ்பிரிச்சுவல் ரியலம் என்று சொல்லுவார்கள். இங்கே அவனுடைய கேள்வி, அவன் சரீர பிரகாரமாக அந்த கேள்வியை அவன் கேட்கிறான். ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையில் பதில் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அங்கே இயேசுவானவர் அவனை சாதாரணமான மனித புரிந்து கொள்ளுதலின் நிலையிலிருந்து நீ ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் நிலைக்கு வர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உடனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவன் கேட்ட கேள்வி நியாயமானது, ஆண்டவர் அது எப்படி நடக்கும்? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியினால் பிறப்பது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லும் பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, அங்கே நிக்கதேமும் காரியங்களை விசாரித்து அறிகிறவனாக இருந்தான் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டான், ஆண்டவர் சொன்ன பதிலை ஏற்றுக்கொள்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் அவனுடைய சரீர பிரகாரமான ஒரு சிந்தனையை தவிர்த்து விட்டு ஒரு நிலைக்கு மேலாக வந்து நில் என்று சொல்லுகிறார். அந்த நிலைக்கு நீ வரும் பொழுது நீ இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்வாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்களுக்கு ஜெபத்தை குறித்த மேன்மை தெரியாது, பரிசுத்த ஆவியை குறித்த மேன்மை தெரியாது, தேவனோடு கூட உள்ளாவுகிற மேன்மை தெரியாது, தேவன் வைத்திருக்கிற விலையேற பெற்ற மகிழ்ச்சி தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னமும் சரீர பிரகாரமான அதே நிலையில் நின்று கொண்டிருப்பதுதான். ஒருவேளை நாம் எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டிலும் தேவனோடு கூட நடக்கின்ற ஆவிக்குரிய நிலையில் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பதுதான் மேன்மையானது. அடுத்தது அவனுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. வசனம் 9 வசனத்தை வாசியுங்கள். இரண்டாவது அவன் சொல்றான் பாருங்க, இது எப்படி நடக்கும், ஹவ் இட் இஸ் பாசிபிள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய கேள்வியை பாருங்க, இது எப்படி நடக்கும், ஹவ் இட் வில் பி பாசிபிள். இட் வாஸ் எ சின்சியர் என்க்வைரி. அதில் எந்த தடுமாற்றம் இல்லை, ஒரு நேர்மையான ஒரு கேள்வி, எப்படி இது நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஈசா த வாக் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் கிரியைகளை எல்லாம் அவன் கண்டான். இயேசுவின் இடத்தில் காணப்பட்ட விலையேறப்பட்ட தன்மையை கண்டான். அவனுடைய கேள்வி ரொம்ப நேர்மையானது. மாத்திரமல்ல, இட் வாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆன்சியஸ் என்கொயரி என்று சொல்லப்படுகிறது. ஆன்சியஸ், இன்னும் ஒரு இதை எப்படி, இதெல்லாம் எப்படி நான் இன்னும் புரிந்து கொள்ள முடியும், வித் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவரே, அது எனக்கு நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா. அது மாத்திரமல்ல, இட் வாஸ் அ பர்ப்ளக்ஸ்ட் என்கொயரி, ஒரு குழப்பமான ஒரு என்கொயரி. அவனுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம், ஐயோ நான் இவ்வளவு காலம் இதை அறியாமல் இருந்து விட்டேனே, ஹவ் கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்க்கிறோம், அவன் அவ்வளவு காலத்தில், அவன் வாழ்ந்த காலங்களில் அவன் எப்பொழுதுமே அதை அறியாதவனாகவே வாழ்ந்து வந்தான். எனவேதான் நம்ம கேட்கிறான், இது எப்படி ஆகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்கு இயேசு, நீ இஸ்ரவேலுக்கு போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறவர்களை சொல்லி நாங்கள் கண்டவைகளை குறித்து சாட்சி இடுகிறோம், நீங்களும் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஒருவேளை அந்த நாட்களில் அநேக யூத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவானவர் பேசுகிற ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறியாமல் அவர்கள் இருந்தார்கள். எனவேதான் அவன் கேட்கிறான், இது எப்படி ஆகும். முதல்ல அவன் கேட்டான், எப்படி ஒரு மனிதன் 100 வயதிலே பிறக்க முடியும், இது எப்படி நடக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, அவங்க நம்ம பார்க்கிற முதல் 1-2 வசனத்தில் பார்க்கும்போது, அவன் தன் உயர்ந்த நிலையிலிருந்து அவன் தாழ்ந்த நிலைக்குள்ளாக வருகிறான். இயேசுவண்ட கேள்வி கேட்பதற்கு அவன் தன்னையே தாழ்த்தி விட்டான். எனவேதான் இரவு நேரத்தில் யாரும் பார்க்காத நேரத்தில் தன்னுடைய அதிகார தன்மையை பயன்படுத்தவில்லை. நான் ஒரு சனகிரின் என்று சொல்லப்படுகிற மக்கள் நீதிமன்றத்தின் ஒரு முக்கியமான மனிதராக இருக்கிறேன், யூதன்களுடைய ஆசிரியராக இருக்கிறேன், எனவே இயேசுவை நீர் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவன் கேட்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தவைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு வெறுமையானவனாக, ஹி பிகம் வெரி சிம்பிள். அவன் தன் அதிகாரத்தினால் ஆண்டவனிடத்தில் கேள்வியை கேட்கவில்லை. அவன் தன்னுடைய ரூலர், இ வாஸ் அ லீடர். அவனுடைய பர்சனலாக அவனுடைய டிக்னிட்டி, அவனுடைய அதிகாரத்தன்மை உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவனிடத்தில் கேள்விகளை கேட்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு உயர்ந்த பொறுப்புகளை கொடுக்கலாம். நம்ம எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் தேவன் அண்டை வரும் பொழுது நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு தேவனுடைய மகிமையை காண முடியும். இல்லை என்று சொன்னால், ஒருவேளை நம்ம கேட்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பதில் புரியாதவர்களாகவே நம்ம வாழ்வு காலம் கடந்து போகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, ஹி வாஸ் ரெடி டு லேர்ன். அது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவர் சொல்லுவதை ஏற்றுக்கொண்டான். இரண்டாவதாக, நிக்கோதேமுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நிக்கோதேமு எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொன்னால், நிக்கோதேமஸ் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் ட்ரூத். சத்தியத்திற்காக அவன் ஸ்திரமாக நின்றான். சத்தியத்திற்காக ஸ்திரமாக நின்றான். வாசியுங்கள் யோவான் 7:50-51 வசனங்கள். பிரியமானவர்களே, நான் முதலாவதாகவே சொன்னேன், இந்த இடத்திலே நிக்கோதேமுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிக்கோதேமுடைய பெயர் இரண்டாவது வேதத்திலே குறிப்பிடப்பட்ட இடமும் இதுதான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே 50வது வசனத்தில் ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமும் என்பவன் அவர்களை நோக்கி, 7வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கிறீர்கள்னு சொன்னால் அங்கே இயேசுவின் ஊழியங்களை குறித்தும் இயேசுவினுடைய கிரியைகளை குறித்தும் ஒரு பெரிய டிஸ்கஷன் வருகிறது. அவர் எப்படிப்பட்டவர், ஏன் இப்படி அதிசயங்களை செய்கிறார், இவரை நாம் என்ன செய்யலாம், அவரை குற்றம் சுமத்தி அவரை நாம் என்ன செய்யலாம், அழித்து விடலாமா, அவரை சிலுவையில் அறையலாமா என்று பலவிதமான அங்கே டிஸ்கஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அங்கே நீதிமன்றம் கூடுகிறது. அந்த நாட்களிலெல்லாம் இந்த மக்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் அங்கே உடனடியாக நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் அவன் உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது இந்த கேஸ் வருகிறது. இயேசுவை குறித்து காரியம் சொல்லப்படுகிறது. 27வது வசனத்தை வாசிங்கள். 7:27. அங்கே இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் அங்கே ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு எளிய வீட்டில் அவர் பிறந்து வந்தார். இங்கே மக்கள் மத்தியில் என்ன கேள்வி என்று சொன்னால், கிறிஸ்து வருவார், மேசியா வருவார், அவர் இன்ன இடத்தில் இருந்து வருகிறார் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்பதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இயேசுவை ஒரு கூட்ட மக்கள் கிறிஸ்து என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு கூட்ட மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ பெரிய சமுதாயத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை உண்டானது. ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் அற்புதத்தை அனுபவிக்கிற கூட்டம், ஒரு பக்கம் அற்புதத்திற்கு இது எப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்கிற கூட்டம், ஒரு கூட்ட மக்கள் இவர் சரியாக தான் இருக்கிறாரா, இவரை குற்றம் சுமத்தலாம் என்று குற்றம் சுமத்துவதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் கூட்டம். இப்படி பலதரப்பட்ட கூட்டத்தின் நடுவில் இந்த பிரச்சனைகள் ஓடும் பொழுது நிக்கோதேமு அவனுடைய வார்த்தைகளை தான் நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஃபார் ட்ரூத். சத்தியத்தை அவன் எதை உணர்ந்து கொண்டானோ அதற்காக அவன் ஸ்திரமாக நின்றான். அந்த 53வது வசனத்தை வாசியுங்கள். 52, நீரும் கலிலேயனோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மக்கள் சொல்கிறாங்க, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் வரமாட்டார் என்பது ஆதீனத்தில் முன்குறிக்கப்பட்டதாக இருக்கிறதே, நீரே அதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் பிரிந்து போகிறார்கள். இன்னைக்கு நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எப்படி அவர் சத்தியத்திற்காக நின்றார். இன்றைக்கு சத்தியத்திற்காக நிற்கிற கூட்டம் குறைந்து விட்டது. பாவமும் உலகத்தின் என்டர்டைன்மெண்ட் அதிகரிக்கும் போது சத்தியத்தை மனிதன் விலைக்கிரயமாய் விற்று போடுகிறான். ஆனால் நல்ல அதிகாரத்தின் உயர் நிலையில் இருந்தாலும் நிக்கோதேமின் வாழ்வில் அவன் ஆண்டவரை அவன் அறிந்ததினாலே தன்னுடைய சுற்றிலும் இருக்கிற மக்கள் எத்தனையோ கேள்விகளை கேட்கும் பொழுதும் அவன் ஸ்திரமாக நின்றான். அதை நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்கும்போது இயேசுவினுடைய டீச்சிங், தட் வாஸ் சம்திங் கிரேட். இயேசுவினுடைய அற்புதங்கள், அவர் செய்த அற்புதங்களுக்கு நிகரான அற்புதங்கள் ஒன்றுமில்லை. ஆண்டவர் 5 அப்பத்தை எடுத்து 5000 பேரை போஷிப்பது, பார்வையற்றவனை உடனடியாக சுகப்படுத்துவது, மரித்தவனை உயிரோடு எழுப்புவது, எல்லாம் வித்தியாசமான அனுபவங்கள். பிரியமானவர்களே, இது நாளுக்கு நாள் அதிகரிப்பதினால் உண்டான ஒரு பெரிய கலவரம். முதல் காரியம், இவன் சத்தியத்துக்காக எப்படி நின்றான் என்று சொன்னால், அந்த 50:51 வசனத்தில் அவன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுகிறத பாருங்கள். 50 வசனத்தில், ராத்திரியில் அவரிடத்தில் வந்தவனும் அவர்கள் ஒருவனுமாக நிற்கவது என்பவன் அவரை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவனை செய்கைகளை அறிகதற்கு முன்னே அவனை ஆட்கணைக்கு உட்படுத்தலாமா, நம்முடைய நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லியிருக்கிறதா என்று கேட்கிறான். அப்போ முதலாவது என்ன சொல்ல விரும்பினான், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் Who Jesus is. முதலாவது இந்த அற்புதங்களை எல்லாம் செய்கிறவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். ஏன் அதை சொல்ல வேண்டும்? இவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு நாளில இயேசுவை சந்திக்க சென்றார். அப்ப ஆண்டவர் சொன்ன, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மறுபடியும் பிறக்கின்ற அனுபவத்தை அனுபவித்ததினாலே, அந்த அனுபவம் இல்லாத மக்கள் நடுவில் பேசும்போது, இவ்வளவு அற்புதத்தை எல்லாம் செய்கிறாரே, அவரை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திற்காக நிற்கிற மனிதன் சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தை கண்டு அவன் கவலைப்படுவதில்லை. சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து அவன் கவலைப்பட போவதில்லை. மாறாக அவன் நிற்கிற திசை எங்கே என்று சொன்னால், அவன் எந்த சத்தியத்தினால் தன் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டானோ அந்த சத்தியத்தில் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறான். ஒருவேளை பிரியமானவர்களே, ஃபுல்லி நோ த பர்சன் பிஃபோர் யூ ஃபைனலைஸ். தீர்ப்பு சொல்லுங்கள், நான் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவனும் அந்த நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக இருக்கிறான். ஆனால் முதலாவது இந்த இயேசு யார் என்பதை நோ த பர்சன் அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு 90% பிரச்சனைகள் காரணம் என்ன தெரியுமா? நாம் முதலாவது மக்களை மக்களாக புரிந்து கொள்ளாதது தான். மக்களை மக்களாக புரிந்து கொண்டாலே அநேக சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு மாறிவிடும். தேவனை தேவனாக புரிந்து கொண்டால் 100% பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு எத்தனை நேரங்களில் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அது திருச்சபையில பிரச்சனைகளாக இருக்கலாம், சமுதாயத்தில பிரச்சனைகளாக இருக்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அது ஏன் என்பதை யார் என்பதை புரியாமல் நாம் உடனடியாக நீதிபதியை போல தீர்ப்பு சொல்லிவிடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு அதற்கு மிக அழகாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபு 1:19 அங்கே கேட்க தீவிரமாக வேண்டும், பேசுவதற்கு பொறுமையாக வேண்டும், கோபிப்பதற்கு தாமதமாக வேண்டும். இப்போ முதல் நாள் கேட்பதில் கவனம் இருக்க வேண்டும், 2 பேச வேண்டும், 3 கோபப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது தெரியுமா? காரியங்களை பார்த்தவுடன் முதல்ல கோபம், 2 பொறுமை, 3 யார் என்ன சொன்னாங்கன்னு கேட்க நம்ம செவிகளை திறக்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நிக்கோதேமு சத்தியத்திற்காக நிற்கிறவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், முதலாவது நீங்கள் இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த மனுஷன் சொல்வதை கேட்டு, அந்த மனுஷன் சொல்லுவதை கேளுங்கள். அவர் என்ன பேசுகிறார், எதற்காக வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த டீச்சிங் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு என்னென்ன உபதேசங்களை எல்லாம் பண்ணார், அவர்கிட்ட அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் பாருங்கள். சமுதாயத்திற்கு ஏதாவது எதிர்த்து பேசினாரா? சமுதாயத்தின் காரியங்களுக்கு அவருடைய உபதேசங்கள் நன்மையாக முடிந்ததா? அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சமுதாயங்களில் ஏன் கரப்ஷன் அதிகரித்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை குறைந்து போய்விட்டது. மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே அவன் சொல்லுகிற காரியம், அந்த ஆண்டவருடைய அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள். முதலாவது சேர்த்து கொள்ளுங்கள் பாருங்கள், அந்த மனுஷன் சொல்லுவதை கேளுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள். 2, அவர் சொல்லுவதை கேளுங்கள். அந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில் நான் ஜீவனை பெற்றேன், அந்த வார்த்தைகளை நான் அனுபவித்தவன், நீங்களும் அனுபவியுங்கள். அவன் சாதாரண படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில் பேசவில்லை, தனக்கு சமமாக உள்ள அதிபர்களோடு கூட அமர்ந்து கொண்டு, தனக்கு சமமாக நியாயம் சொல்லக்கூடிய நீதிபதிகளோடு அமர்ந்து கொண்டு அவன் பேசுகிறான். அவர்களும் இவனை குறைவாக சொல்ல முடியாது. எனவேதான் அவங்க ரிட்டர்ன் சொல்லும்போது சொல்றாங்க, நீ ஒரு கலிலேயன், உனக்கு தெரியாத கலிலேயாவிலிருந்து ஒரு நல்ல தீர்க்கதரிசி வரவே முடியாது, அதை நீ அறிந்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் எந்திரிச்சு போய்விடுகிறார்கள். ஆனால் நிக்கோதேமுவோ இயேசுவிடத்தில் சத்தியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக அவன் என்ன செய்கிறான், உணர்ந்தவனாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவர் நமக்கு அனுதினமும் தருகிற அவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற எல்லா காரியங்கள், ஸோ அவைகளை குறித்த ஒரு கவனம் நமக்கு அதிகமாயிருக்கிறது. ஸோ வி ஹவ் நோ மோர் மோர் அண்ட் மோர் வேதத்தின் காரியங்களை இன்னும் நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலங்களை காரியங்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவிய காலத்தில் நடைபெற்றதாக இருக்கலாம், நம்முடைய சொந்த வாழ்நாட்களில நாம் அனுபவித்த அனுபவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர், அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். நிக்கோதேமு ஆண்டவர் சொல்லுவதை கேட்கிற மனிதனாக இருந்தான். மாத்திரமல்ல அவன் சொல்றான் பாருங்க, ஹி வாண்டட் டு ஸ்டாண்ட் ஆர் புட் ஃபோர்த் ஹி ஸ்டாண்ட். அவன் சொன்னதில் அவன் தீர்க்கமாக நிற்கிறவனாக இருந்தான். அந்த 51:52 வசனத்தில் எல்லாரும் பல கேள்விகளை அவனை குழப்புவதற்குரிய, அப்பதான் அவன் சொல்றாங்க யூ கேன் டபுள் செக் அப்படின்னு சொல்றாங்க, நீயே சிந்தித்து பாருங்க. அதனால் அவன் சொல்லுகிறான், ஐ நோ, நான் விசுவாசிப்பதை நான் அனுபவித்திருக்கிறேன், எனவே என்னால் என்ன செய்ய முடியாது, இதை விட்டு வெளியே வர முடியாது. ஏனென்றால் அந்த 27 வசனம் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எப்படிப்பட்டது என்று சொன்னால், அங்கே மக்கள் கேட்கிறார்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சட்டத்திட்டங்களின் படி இவர் எப்படி கிறிஸ்துவாக மெசியாவாக இருக்க முடியும்? ஆனால் நிக்கோதேமு சொல்கிறார், இல்லை, நான் அறிந்திருக்கிறேன், நான் ஒரு முறை இவரை கண்டேன், அதை நான் அனுபவித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளில் நிற்கிற ஜனங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நிக்கோதேமு வாழ்க்கையில் காணப்பட்ட மூன்றாவது ஒரே ஒரு குணாதிசயத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே யோவான் 19 அதிகாரத்தில் நிக்கோதேமு அங்கே சிலுவை அண்டை நிற்கிற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், யோவான் 19 அதிகாரத்தில் அங்கே யோவான் எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், யோவான் 19 அதிகாரத்தில் சிலுவை அண்டை அவன் நின்று கொண்டிருக்கிறான். வாசியுங்கள் 39:40 வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நிக்கோதேமு வாஸ் அ ஃபெய்த்ஃபுல் இன் மாஸ்டர்ஸ் ஹியூமிலியேஷன். கிறிஸ்துவினுடைய அவமான நேரத்தில் கிறிஸ்து அண்டை நின்றவன். கிறிஸ்துவின் அவமானத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சபிக்கப்பட்டவர் என்கிற ஒரு நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். ஆனால் நிக்கோதேமு அவர் அண்டை நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த அந்த கடைசி நிகழ்வுகளை நம்ம சுருக்கமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவானவர் அங்கே பாடு அனுபவித்தார், இவர் பர்சிக்யூட்டட் அண்ட் ஆல்சோ அவர் எல்லாராலும் குற்றம் சுமத்தப்பட்டார், கண்டம் அண்ட் ஆல்சோ அவர் சிலுவையில் அறையப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா கோர்ட்லையுமே இயேசுவனுடைய கேஸ் தோற்றுவிட்டது, சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி ஏகோபித்த மக்கள். ஆனால் பிரியமானவர்களே, எல்லாரும் அவரை விட்டு ஓடியும் போய்விட்டார்கள். ஒரு சீடன் காட்டி கொடுத்தான், ஒரு சீடன் மறுதளித்தான், சிலுவை அண்டை நிற்க ஒருவரும் இல்லை, எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நிக்கோதேமு கடைசி வரையும் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இயேசுவின் சரலத்தை அடக்கம் செய்தவர்கள் அவருடைய, அதாவது வெளியரங்கமாக நம்ம பார்க்கின்ற சீடர்கள் அல்ல, ரகசிய சீடர்கள் என்று சொல்லி அநேகர் இயேசுவின் சீடர்களாக தங்களை அடையாளம் காண்பித்தார்கள். அந்த வரிசையில் இருந்தவர்கள் தான் அங்கே அரிமத்தேயு ஊரானாகிய மனிதனும் அங்கே அவனோடு கூட இந்த நிக்கோதேமுவும் இருந்து இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியமானது, அந்த வேத வசனம் சொல்கிறது, அவன் 39 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு, ஒரு ராத்திரியில் இயேசு வண்டை வந்தானே, அவன் ஆரம்பம் முதலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், இயேசு வண்டை நிற்க ஆரம்பித்தான். அங்கே இயேசுவானவர் அந்த வியாழன் இரவில் அவர் பிடிபட்ட நேரம் முதல் அவன் தன் எல்லா அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவை அடக்கம் பண்ணும் வரை அவன் எங்கும் அவரை விட்டு பிரியவே இல்லை. அவன் ஆரம்பத்திலே அவன் அங்கே நிற்க ஆரம்பித்தானாம். இன்றைக்கு நான் அதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது, ஒருவேளை ஒரு பக்கம் அவனுக்குள்ளாக ஒரு பெரிய உபத்திரவம், ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய மனப்போராட்டம், இவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லையே, இவர் எவ்வளவு நல்ல உபதேசங்களை கொடுத்தார், ஆனால் எல்லா நீதிமன்றங்களும் இவரை நிராகரித்து விட்டதே. அவர் எந்த நிலையில் அவர் இங்கே வந்தாலும் அவரோடு கூட நான் நிற்பேன் என்று சொல்லி அவர் நிற்கிறவராக இருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட நிற்கிற கூட்டத்தில் கடைசி வரையிலும் நிற்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். டுடே மெனி பீப்புள் தி பேக்ஸ்லைட், பின் வாழ்க்கைக்கு திரும்பி போய்விடுகிறார்கள். டியூ டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தவறான உபதேசங்கள், அல்லது ஏதாவது ஒரு கவலை, நிறைய நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கவில்லை, இனி நான் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? ஆனால் பிரியமானவர்களே, நமக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியிலே அவர் மிகுந்த உபத்திரவத்தின் உச்ச கட்டத்திற்கு போய் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவராயிருந்தாலும் மரணத்தை ருசித்த பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்தார். எனவேதான் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கடைசி வரை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, அவன் ரகசியமாக இயேசுவின் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவன் பார்த்து கொண்டே நிற்கிறான். ரகசியமாய் அவருடைய அடிச்சுவடுகளில் அவன் நடந்து வந்து கொண்டே இருக்கிறான். அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் யோசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அங்கே நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே 39வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். பாருங்க பிரியமானவர்களே, அங்கே அந்த அரிமத்தேயு ஊரான் வந்து என்ன செய்கிறான், பிலாத்துவினிடத்தில் கேட்கிறான், அந்த இயேசுவின் சரீரத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தவுடன் இங்கே பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நிக்கோதேமும் அவனோடு கூட சேர்ந்து கொண்டான். பிரியமானவர்களே, இவனுடைய தன்மையை பாருங்கள். எல்லாருக்கும் அவன் தெரியும், இந்த இயேசுவை தொடுகிறவன் கண்டிப்பாக என்ன செய்யப்படுவான், அவனும் அடிக்கப்படுவான், அவனுக்கும் ஆபத்து உண்டு. ஏனென்றால் இயேசுவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் சரீரத்தை தொடுகிறவனுக்கு ஆபத்து உண்டு என்று தெரிந்தும் he was ready to join hand with him. அங்கே ஒரு ரகசிய சீடனாக இருக்கிற அரிமத்தேயு ஊரானாகிய அந்த யோவானோடு, அந்த யோசேப்போடு கூட அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இணைந்து கொண்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ரெடி டு ஜாயின் வித் இஸ் டிசைபிள், ஆண்டவருடைய சீடர்களோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். கடினமான நேரத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துடலாம். ஆனால் ஒருவருக்கு கஷ்டம் வரும் பொழுது நாம் அவரோடு கூட இணைக்கப்படுவது மிகுந்த கடினம். நம்ம என்ன சொல்றோம், வேணா எனக்கு இன்னைக்கு வேற வேற வேலைகள் இருக்கிறது, அந்த கஷ்டத்தில் நான் என்னை இணைக்க விரும்புவதில்லை. ஆனால் பிரியமானவர்களே, இங்கே நிக்கோதேமு என்ன செய்கிறான் பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்த சமுதாயம், இயேசுவின் சீடர்களை தேடி தேடி கொலை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட நேரம், ஆனால் நிக்கோதேமு அவன் ஒன்றும் பேசவில்லை. அந்த அரிமத்தேயு ஊரான் கூட போய் அவனும் என்ன செய்கிறான், தன் கரத்தை கொடுத்து நானும் வருகிறேன், என்னையும் சேர்த்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எத்தனை நேரத்தில் நீங்களும் நானும் கடினம் வரும் பொழுது நாம் சேர்ந்து கொள்கிறோம், கடினத்தை எப்பொழுது நாம் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த மனிதன் அங்கே தன் சக ரகசிய சீடன், யூதருக்கு பயந்தவன், ஆனால் இப்பொழுது அரிமத்தேயு ஊரானாக அவன் இருந்தாலும் அவனோடு கூட இவன் இணைந்து கொள்கிறான். கடைசியாக பார்க்கும்போது he was the one who brought the material to bury Jesus. இயேசுவை அடக்கம் பண்ணுவது எப்படி என்பதை அவன் முன்னறிந்து அதை போய் அவன் வாங்கி கொண்டு வருகிறான். அதற்காக அவன் தன்னுடைய பணத்தையே அவன் செலவிடுகிறான். அவன் போய் கேட்கவில்லை எப்படி எதெல்லாம் வைத்து அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டின் காலத்தின் பாரம்பரியத்தின்படி இயேசுவின் சரீரத்தை சரியாக அடக்கம் பண்ணுவதற்கு பொருட்களையெல்லாம் அவன் வாங்கி கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நம்ம இந்த இந்த சூழ்நிலையை நம்ம சிந்திக்கும் போது, ஊருக்கெல்லாம் நன்மை செய்த ஆண்டவர், எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுத்தவர், அநேகருக்கு சுகத்தை கொடுத்தவர், அநேகர் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொடுத்தவர், எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். ஆனால் நிக்கோதேமு என்ன செய்கிறான்? வேதம் தெளிவாக சொல்லுது, அவன் தான் என்ன செய்தானாம், அங்கே இயேசுவை அடக்கம் செய்வதற்கு தேவையான வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவன் தான் கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய பொருளை கூட அவன் என்ன செய்கிறான், கிறிஸ்துவுக்காக தியாகமாக கொடுக்கிறான். அவன் கேட்கல, இப்போ நான் செலவு பண்ண இதுக்கெல்லாம் யார் எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பான்? ஆனால் பிரியமானவர்களே, நிக்கோதேமு இயேசுவை சரியாக அடக்கம் பண்ணுவதற்கு அங்கே யாரும் இல்லை, ஆனால் அவன் தானாகவே வாலண்டியராக அவன் எடுத்துக்கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் அவர் எப்படி நடத்துகிறார்கள், அவர் எப்படி பாதுகாக்கிறார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்களுக்காக அல்ல, மற்றவர்கள் அதை பார்க்கிறார் என்றால், என் தேவன் என்னை பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிக்கோதேமு வாழ்க்கையில 3 காரியங்கள். 1, அவன் ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஆசை உடையவனாக இருந்தான். ஹி வாஸ் அ மேன் வித் என்கொயரி, கேட்டு புரிந்து கொண்டான். 2வது காரியம் நாம் பார்க்கிறோம், ஹி வாஸ் ஸ்டாண்டிங் ஃபர்ம் இன் ஃபெய்த், அவன் தான் விசுவாசித்ததற்காக ஸ்திரமாக நின்றான். கடைசியை நம்ம பார்க்கும்போது, ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல் இன் மாஸ்டர்ஸ் ஹியூமிலியேஷன், தன்னுடைய தன் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவினுடைய மரண நேரத்தில் அவர் கேவலமாக கீழான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பொழுதும் அவன் தன்னை ஒதுக்கி கொள்ளவில்லை, அவரோடு கூட தன்னை அடையாளப்படுத்தினான். எனவேதான் பிரியமானவர்களே, இயேசுவின் மாபெரும் ரட்சிப்பின் பணியில் நிக்கோதேமுடைய பங்களிப்பும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்வு காலத்தில் கிறிஸ்துவோடு கூட இணைந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று, கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆணுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.